புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 1 பொது அறிவியல் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் அமிர்தவர்ஷினி. இன்னைக்கு நம்ம TNPSC குரூப் 4 பாடத்திட்டத்தில் உள்ள யூனிட் 1 பொது அறிவியல், அதாவது ஜென்ரல் சயின்ஸில் உள்ள ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாடத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம உப்புக்களை பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடியே அமிலங்கள் காரங்கள் இந்த ரெண்டு பாடத்தையும் பார்த்துட்டோம். இன்றைக்கி உப்புக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த உப்புக்கள் பாடம் வந்துட்டு கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினமுமே உப்பு சேர்த்துக்கிறோம், நம்ம உடம்புலையும் உப்பு இருக்குது. அதனால் இது வந்துட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறனால இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது தான். வாங்க பாடத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு, பல உப்புக்கள் பல வகைகளில் பயன்படுகின்றன. அனைத்து உப்புகளும் அயனிகளின் சேர்மமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உப்பு எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமிலம் ப்ளஸ் காரம் இது ரெண்டும் சேர்ந்து உருவாகிறது தான் உப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம், உப்புக்கள் நீரில் கரைந்து நேர் மற்றும் எதிர் அயனிகளை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, அமிலம் ப்ளஸ் காரம் வந்துட்டு உப்பு ப்ளஸ் நீரையும் கொடுக்குது. இதில் நேர் மற்றும் எதிர் அயனிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பாசிட்டிவ் அயான்ஸ் அப்புறம் நெகட்டிவ் அயான்ஸ். இந்த உப்பு வந்துட்டு நீரில் கரைக்கும் போது ரெண்டுமே பாசிட்டிவ் அயான்ஸையும் கொடுக்கும் நெகட்டிவ் அயான்ஸையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, NaCl வந்துட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு கரைக்கும் போது அது எப்படி பிரியும், Na+ அயனியாகவும் Cl- அயனியாகவும் பிரியும். அதுதான் நேர் மற்றும் எதிர் அயனிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உப்புக்களின் வகைகளை பற்றி பார்க்கலாம். இந்த உப்புக்கள் வந்துட்டு 4 வகையாக பிரிக்கிறாங்க. முதல்ல சாதாரண உப்பு, அப்புறம் அமில உப்பு, அப்புறம் கார உப்பு, அடுத்தது இரட்டை உப்புக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல சாதாரண உப்புகள் பற்றி பார்க்கலாம். சாதாரண உப்புகள்னால் நம்ம தினம்தோறும் வாழ்க்கையில் நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, சமையலில் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த உப்புக்களை பற்றி பார்ப்போம். ஓர் அமிலம் மற்றும் காரம் இவற்றின் முழுமையான நடுநிலையாக்கலின் போது சாதாரண உப்பு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முழுமையான நடுநிலையாக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, அமில அந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும்போது அமிலமும் காரமும் ரெண்டுமே வந்துட்டு எதுவும் இருக்காது, அமிலமும் எதுவும் இருக்காது காரமும் எதுவும் இருக்காது. அது கொடுக்கக்கூடிய பொருள் தான் உப்பு, சாதாரண உப்பு, நம்ம யூஸ் பண்ணுற உப்பு NaCl அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ NaOH அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் HCl அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இதில் வந்துட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துட்டு ஒரு அமிலம், NaOH வந்துட்டு காரம், இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும், NaCl சேர்ந்துடும். NaCl சேர்ந்து H2O அதாவது நீர் கிடைக்கும். அதை நம்ம மேலேயே பார்த்தோம் இல்லையா, அமிலம் மற்றும் காரம் சேரும்போது உப்பு மற்றும் நீர் கிடைக்கும். அதாவது NaOH ப்ளஸ் HCl சேரும் பொழுது NaCl அதாவது நமக்கு சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு கிடைத்து அது மற்றும் நீர் H2O கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா NaOH அந்த காரத்தோட விகிதமும் சரியாக இருக்குது, HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட விகிதமும் சரியாக இருக்குது. அதாவது முழுமையாக நடுநிலையாக இருக்குது, நடுநிலையாகி NaCl உப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் வந்துட்டு மேலே சொல்கிறாங்க, ஒரு அமிலம் மற்றும் காரம் இவற்றின் முழுமையான நடுநிலையாக்கலின் போது சாதாரணமான உப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. NaOH HCl முழுமையாக நடுநிலை ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு, ரெண்டுமே சரி விகிதமாக சேர்ந்து முழுமையாக நடுநிலையாகி NaCl அதாவது சோடியம் குளோரைடு நமக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் நீர் H2O நமக்கு கிடைச்சிருக்கு, அமிலம் மற்றும் காரம் சேரும் பொழுது உப்பு மற்றும் நீர் கிடைச்சிருக்குது. இப்ப இப்போ இதில் கூட வந்துட்டு எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. என்ஏசிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். என்ஏசிஎல் அப்படி என்ன அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஆப்ஷனில் வந்துட்டு உப்பு, அப்புறம் அடுத்த ஆப்ஷன் சாதாரண உப்பு அப்படின்னு கொடுத்தா நம்ம வந்துட்டு உப்பை வந்துட்டு சூஸ் பண்ணிடக்கூடாது, சாதாரண உப்பை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு உப்பில் வந்துட்டு நிறையா வகையான உப்புக்கள் இருக்குது. ஆனால் என்ஏசிஎல் வந்துட்டு சாதாரண உப்பு, நம்ம வந்துட்டு அன்றாடம் யூஸ் பண்ணுற உப்பு, அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பு, சோடியம் குளோரைடு. இது வந்துட்டு சாதாரண உப்பு. உப்புக்களில் வந்துட்டு நிறையா வகைகள் இருக்குது, நிறையா உப்புக்கள் நமக்கு இருக்குது. ஆனால் என்ஏசிஎல் என்ன வகையான உப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண உப்பு. அடுத்தது அமில உப்புக்கள். இது என்னென்னா, ஓர் உலோகமானது அமிலத்திலுள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் பகுதி அளவை வெளியேற்றுவதால் இவை உருவாகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. பல காரத்துவ அமிலத்தை ஓர் காரத்தினால் பகுதியளவு நடுநிலையாக்கி பெறப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, NaOH ப்ளஸ் H2SO4 சேரும் பொழுது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NaHSO4, அதாவது சோடியம் பைசல்ஃபேட் ப்ளஸ் H2O நீர் கிடைக்குது. ஒரு அமிலம் ப்ளஸ் காரம் சேரும் பொழுது ஒரு உப்பு ப்ளஸ் நீர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு NaOH மற்றும் H2SO4 சேரும் பொழுது NaHSO4, அதாவது அமில உப்பு, அதாவது சோடியம் பைசல்ஃபேட் ப்ளஸ் நீர் H2O கிடைக்குது. இதில் NaHSO4ல ஹச் அதாவது ஹைட்ரஜன் இருக்குது. இதில் ஹைட்ரஜனை வந்துட்டு முழுமையாக வெளியிடலை, பகுதி அளவு தான் வெளியிட்டிருக்கு. இந்த அமிலம் வந்துட்டு ஹைட்ரஜனை பகுதி அளவு தான் வெளியிட்டிருக்கு. NaHSO4ல நமக்கு ஹச் ஹைட்ரஜன் இருக்குது இல்லைங்களா, அதனால இதில் வந்துட்டு அமிலத்தன்மை இருக்கும். இந்த உப்பில் அமிலத்தன்மை இருக்கிறனால இதை வந்துட்டு அமில உப்புக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கார உப்புக்கள். இவை இரு அமிலத்துவ அல்லது மூன்று அமிலத்துவ காரங்களிலுள்ள ஹைட்ராக்சைடு அயனிகளை ஓர் அமிலத்தால் பகுதியளவு வெளியேற செய்து பெறப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு காரங்களில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு அமிலத்துவ காரம், இரு அமிலத்துவ காரம், மும்மை அமிலத்துவ காரம்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அதில் தான் வந்துட்டு இரு அமிலத்துவம் அல்லது மூன்று அமிலத்துவ காரத்தில் இருந்துட்டு ஹைட்ராக்சைடு அயனி வந்துட்டு ஒரு அமிலத்தால் பகுதி அளவு வெளியேற செய்யுது. முழுசாக வெளியேற்றாமல் பகுதி அளவு மட்டுமே வெளியேற்றனால நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா கார உப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா PBOH2 ப்ளஸ் HCl என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா PBOHCl ப்ளஸ் H2O, அதாவது PBOH2 அதாவது லெட் ஹைட்ராக்சைடு. இதில் வந்துட்டு OH2 அதாவது ரெண்டு OH பிரிக்கலாம் ப்ளஸ் HCl அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் ஆகும் பொழுது நமக்கு PBOHCl அதாவது லெட் ஹைட்ராக்சைட் குளோரைடு ப்ளஸ் H2O வாட்டர் கிடைச்சிருக்கு. நமக்கு ஒரு அமிலம் ப்ளஸ் ஒரு காரம் சேரும் பொழுது உப்பு ப்ளஸ் நீர் கிடைக்கும்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான். அதாவது இரு அமிலத்துவம் அல்லது மூன்று அமிலத்துவ காரங்களில் உள்ள ஹைட்ராக்சைடு அயனிகள் ஓர் அமிலத்தால் பகுதி அளவு, அதாவது இங்கே கீழேயே பார்த்தோம் இல்லையா PBOHCl, அதாவது இந்த OH வந்துட்டு ஹைட்ராக்சைடு வந்துட்டு பகுதி அளவே வந்துட்டு வெளியேறி இருக்குது. இந்த மாதிரி வெளியேறும் பொழுது நமக்கு கிடைக்கிற உப்பின் பெயர் வந்துட்டு கார உப்புக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இரட்டை உப்புக்கள். இது என்னென்னா, சமமான மூலக்கூறு எடைவிகித அளவுகளில் இரண்டு எளிய உப்புக்களின் நிறைவுற்ற கரைசல்களை சேர்த்து படிகமாக்கும் பொழுது இரட்டை உப்புக்கள் உருவாகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இரட்டை உப்புக்கள் வந்துட்டு பார்க்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா படிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இரண்டுமே வந்துட்டு எளிய உப்புக்களாக தான் இருக்கும். அந்த இரண்டு உப்புக்களுமே வந்துட்டு சமமான அளவில் இணைந்து ரியாக்ட் ஆகி வரும்பொழுது நமக்கு படிகமாக மாறும். அப்படி படிகமாக மாறி வரக்கூடிய உப்புன் பெயர் வந்துட்டு இரட்டை உப்புக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொட்டாஷ் படிகாரம், அதாவது பொட்டாஷ் ஆலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு எதனுடைய கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் சல்ஃபேட் மற்றும் அலுமினியம் சல்ஃபேட், இந்த ரெண்டு சாதாரண உப்புகளும் சேர்ந்து படிகமாக மாறி நமக்கு கிடைக்கக்கூடியது தான் பொட்டாஷ் படிகாரம். அது பொட்டாஷ் படிகாரம் அப்படின்னா என்னென்னா, கேஏஎல் SO4 ட்வைஸ் டாட் 12H2O, அதாவது 12 நீர் மூலக்கூறுகள் இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை உப்புகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டால் வந்துட்டு பொட்டாஷ் படிகாரம். இவை வந்துட்டு எந்த இரண்டு உப்புகள், சாதாரண உப்புகள் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் சல்ஃபேட் மற்றும் அலுமினியம் சல்ஃபேட். அடுத்த கேள்வி வந்துட்டு, இதில் எத்தனை நீர் மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 நீர் மூலக்கூறுகள் இருக்குது. இந்த உப்புக்கள்லேயே வந்துட்டு இந்த இரட்டை உப்புகள் கொஞ்சம் முக்கியமானது. அடுத்தது உப்புக்களின் பண்புகளை பற்றி பார்ப்போம். உப்புக்கள் பெரும்பாலும் திடப்பொருள் ஆகும். அதிக வெப்பநிலையில் உருகவும் கொதிக்கவும் செய்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, உப்புகள் பெரும்பாலும் திடப்பொருள் ஆகும். நம்ம வந்துட்டு அன்றாடம் பார்க்குறோம் இல்லையா, உப்பு கல்லுப்பும் இருக்குது, நார்மல் சால்ட்டு உப்பும் இருக்குது. இது வந்துட்டு நம்ம கையிலே எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு திடப்பொருள் தான். உப்புக்கள் வந்துட்டு பெரும்பாலும் திடப்பொருளாக தான் இருக்கும். இது வந்துட்டு வெப்பநிலையில் உருகவும் செய்யும், கொதிக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான உப்புக்கள் நீரில் கரையும். இது வந்துட்டு நமக்கு சாதாரணமாக தெரிந்த விஷயம்தான். நம்ம சாதாரணமாகவே வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு எல்லாமே வந்துட்டு போட்டால், நீரில் போட்டாவே கரையுது இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, இது வந்துட்டு நீரில் போட்டால் கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில்வர் குளோரைடு வந்துட்டு நீரில் போட்டால் கரையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த உப்பு வந்துட்டு நீரில் போட்டால் கரையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில்வர் குளோரைடு உப்பு வந்துட்டு நீரில் போட்டால் கரையாது. அதே சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு இந்த மாதிரி உப்புகள் வந்துட்டு நீரில் போட்டால் கண்டிப்பாக கரையும். அடுத்த பண்பு வந்துட்டு, இது நிறமற்றது, வெண்மையானது, கனசதுர படிகம் அல்லது படிகத்தூளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் பார்க்குறோம் இல்லையா உப்பு, இது வந்துட்டு வெண்மையாக இருக்கும். அது வந்துட்டு சின்ன சின்ன அந்த துகள்களை எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்துட்டு கனசதுரமாக தான் இருக்கும். அதை தான் சொல்ல வராங்க. இது வந்துட்டு நிறமற்றது, வெண்மையானது, கனசதுர படிகம் அல்லது படிகத்தூளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்துட்டு உப்புக்கள் வேறு வகையான வடிவத்தில் கூட இருக்கலாம். ஆனால் இது பொதுவாக சொல்கிறாங்க, சதுர படிகம் அல்லது படிகத்தூளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பண்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீரை உறிஞ்சும் தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க உப்பை எடுத்து சும்மா கீழே வச்சுட்டு லேசாக ஒரு ரெண்டு சொட்டு தண்ணி ஊற்றி பாருங்களேன், அது வந்துட்டு உறிஞ்சதான் செய்யும். நமக்கு நிறையா நீர் இருக்கும் பொழுது தான் உப்பு கரையும். கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உறிஞ்சிற தன்மையுடையதாக தான் இருக்கும். அடுத்தது படிக நீர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல உப்புகள் நீர் மூலக்கூறுகளுடன் இணைந்து படிகமாக காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீர் மூலக்கூறுகள் படிக நீர் எனப்படும். இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, உப்புக்களை படிகமாக மாற்றக்கூடிய நீருக்கு பேர் தான் படிக நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. படிக நீரை கொண்ட உப்புகள் நீரேற்ற உப்புக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீர் ஏற்ற உப்புக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த உப்புகளில் வந்துட்டு நீர் ஏற்றப்பட்டு இருக்கும். இந்த மாதிரி நீர் ஏற்றப்பட்ட உப்புகளுக்கு பேர் தான் வந்துட்டு படிக நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகையான உப்புகள் எப்படி இருக்கும், படிக வடிவமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் வந்துட்டு படிகாரக்கல் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இந்த வகையான உப்புக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு நீர் ஏற்றப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி படிக நீரை கொண்ட உப்புகள் வந்துட்டு நீரேற்றுள்ள உப்புக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த படிக நீர் காப்பர் சல்ஃபேட்டை நீல நிறமாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் சல்ஃபேட்டை நீல நிறமாக மாற்றும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிகநீர். வேறு வகையை எப்படி கேட்கலாம், படிகநீர் வந்துட்டு காப்பர் சல்ஃபேட்டை எந்த நிறமாக மாற்றும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீல நிறம். இதை வந்துட்டு வெப்பப்படுத்தும் போது, அதாவது சூடுபடுத்தும் போது நீர் மூலக்கூறுகளை இழந்து வெண்மையாக மாறும். இந்த காப்பர் சல்ஃபேட்டை சூடுபடுத்தும் போது அதுக்குள்ளே இருக்கிற நீர் மூலக்கூறுகளை இழந்து வெள்ளை கலர், அதாவது வெண்மையாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காப்பர் சல்ஃபேட்டோட நீர் சேர்ந்தால் நீல நிறமாக மாறுது, அதவே வெப்பப்படுத்தினா வெள்ளை நிறமாக மாறுது, வெண்மையாக மாறுது. இந்த காப்பர் சல்ஃபேட் வந்துட்டு தனியாக இருக்கும் பொழுது செஞ்சீவப்பு நிறத்தில் இருக்கும், அதோட நீர் படிகநீர், அதாவது படிகநீரை சேர்க்கும் பொழுது நீல நிறமாக மாறும், அதவே வெப்பப்படுத்தும் போது வெண்மையாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, படிகநீரற்ற உப்புக்கள் நீரேற்றம் அற்ற உப்புக்கள் எனப்படும், இவை தூளாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு எல்லாமே வந்துட்டு தூளாக தானே இருக்கிறது, அதனால் வந்துட்டு அதில் நீரெல்லாம் எடுத்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நீரெல்லாம் எடுத்துட்டு நமக்கு வெறும் அந்த தூளை மட்டும் கொடுக்குற உப்புகள் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, உப்பை அடையாளம் காணுதல். இந்த உப்பை வந்துட்டு எப்படிலாம் அடையாளம் காண்றது அப்படின்னா வந்துட்டு ஒரு சில சோதனைகள் மூலமாக காணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயர் சோதனைகள், உலர் வெப்ப சோதனை, சுடர் சோதனை. இதில் வந்துட்டு இந்த மூணை மட்டும் படித்தா நமக்கு போதுமான அளவில் தான் இருக்கும். இப்போதைக்கு வந்துட்டு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்கலாம். இதையும் தாண்டி நமக்கு ரொம்ப டீப்பாக படிக்க ஆசை இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம இப்போதைக்கு எக்ஸாமை முடிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம டீப்பாக படிக்கலாம். இப்போது எக்ஸாமுக்கு வர கேள்விகளை என்ன மாதிரிலாம் வருங்கிறத அந்த அளவு மட்டும் நம்ம படித்தா போதும். இப்போது உப்பை அடையாளம் காணுதல் வந்துட்டு என்னென்ன சோதனை மூலமாக காணலான்னு பார்த்தீங்கன்னா, இயர் சோதனை, உலர் வெப்ப சோதனை, அப்புறம் சுடர் சோதனை. அடுத்தது, உப்புகளின் பயன்கள். இது வந்துட்டு கொஞ்சம் முக்கியமானது. பொதுவாகவே வந்துட்டு இந்த பயன்கள், பண்புகள் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக முக்கியமானது தான். இப்போ வந்துட்டு உப்புகளின் பயன்கள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல வந்துட்டு சாதாரண உப்பு. சாதாரண உப்பு வந்துட்டு NaCl, அதாவது சோடியம் குளோரைடு. நம்ம வந்துட்டு தினமும் யூஸ் பண்ணுற உப்பு தான் சோடியம் குளோரைடு. இது வந்துட்டு நம்ம அன்றாட உணவிலும் உணவை பாதுகாப்பதிலும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாகவே வந்துட்டு சில சாப்பாட்டில் வந்துட்டு உப்பு கம்மியாக போட்டோம்னா சீக்கிரம் கெட்டுரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் இந்த நம்ம வெயில் காலத்துக்கெல்லாம் ஈஸியாகவே கெட்டுரும். நம்ம உப்பு வந்துட்டு அளவாக நிறையாவும் போட்டக்கூடாது, அளவாக போட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு உணவை பாதுகாக்கிறதுக்கும் அது வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகுது. அடுத்தது வந்துட்டு சலவை சோடா. சலவை சோடா வந்துட்டு சோடியம் கார்பனேட், அதாவது Na2CO3. சலவை சோடாவுடைய வேதியியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்துட்டு சோடியம் கார்பனேட், Na2CO3. அடுத்து வந்துட்டு இது கடின நீரை மென்னீராக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கடின நீர் அப்படின்னா ஹார்ட் வாட்டர், மென்னீர்னா சாஃப்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டரை வந்துட்டு சாஃப்ட் வாட்டராக மாற்றுறதுக்கு வந்துட்டு சோடியம் கார்பனேட் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோடியம் கார்பனேட்டை வந்துட்டு கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு தொழிற்சாலை, அப்புறம் பேப்பர் தொழிற்சாலை, இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது சமையல் சோடா. அது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட், அதாவது NaHCO3. இது வந்துட்டு ரெண்டுமே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது பார்த்தீங்களா. சலவைக்கு வந்துட்டு சோடியம் கார்பனேட், சமையலுக்கு வந்துட்டு சோடியம் பைகார்பனேட். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சமையலுக்கு வந்துட்டு நம்ம பை எடுத்துகிட்டு போய் எல்லாம் சாமான் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பை எடுத்துகிட்டு போய் தானே காய் எல்லாமே வாங்கிட்டு வருவோம். ஸோ வந்துட்டு பை, அதாவது சோடியம் பைகார்பனேட் அப்படின்னா வந்துட்டு சமையல் சோடா. சோடியம் பைகார்பனேட் எதுக்கு அப்படின்னா என்ன, சமையல் சோடா. இது வந்துட்டு NaHCO3னா சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட்னா என்ன, சமையல் சோடா. அடுத்தது, இது ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரொட்டி சோடா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமையல் சோடாவும் டார்டாரிக் அமிலமும் சேர்ந்த கலவை தான் வந்துட்டு ரொட்டி சோடா. இது சோடா அமில தீயணைப்பான்களில் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோடா வந்துட்டு எங்கே பயன்படுத்துகிறாங்க, அதாவது சோடியம் பைகார்பனேட் வந்துட்டு எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமில தீயணை பான்களிலும் பயன்படுத்துகிறாங்க. கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக்கவும் பயன்படுகிறது. நம்ம கடையில் கேக் எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அதுலேயுமே வந்துட்டு இந்த உப்பு பயன்படுத்துகிறாங்க. இந்த உப்பு பயன்படுத்தும் பொழுது அந்த கேக், ரொட்டி இந்த மாதிரி இந்த வகையான உணவுப் பொருட்களை வந்துட்டு சாஃப்டாக்கும், மிருதுவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இது அமில நீக்கியில் உள்ள ஒரு பகுதி பொருள். இந்த கரைசல் காரத்தன்மையை பெற்றிருப்பதால் வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்பில் வந்துட்டு நேச்சுரலாகவே அமிலம் உருவாகும் அப்படின்னு நம்ம முந்தைய தொகுப்புகளெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நேச்சுரலாக உருவாகிற ஆசிட்ஸை வந்துட்டு நடுநிலையாக்குறதுக்கு இந்த உப்பு வந்துட்டு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு சலவைத்தூள். சலவைத்தூள்னா என்னது, கால்சியம் ஆக்சி குளோரைடு. இதுக்கு வேதியியல் வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, CaOCl2 கால்சியம் ஆக்சி குளோரைடு. CA-னா கால்சியம், O-னா ஆக்சி, Cl-னா ஆக்சைடு. கால்சியம் ஆக்சி குளோரைடு, CaOCl2. இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு கிருமி நாசினியாக பயன்படுத்துகிறாங்க. என்னது இந்த சலவைத்தூள், சலவைத்தூள்னா என்னது, கால்சியம் ஆக்சி குளோரைடு. இதோட வேதியியல் வாய்ப்பாடு வந்துட்டு CaOCl2. இந்த மாதிரி வேதியியல் வாய்ப்பாடு எல்லாமே கொஞ்சம் முக்கியமானது தான், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கால்சியம் ஆக்சி குளோரைட்னா என்னது, CaOCl2. இது என்ன, இது வந்துட்டு நார்மலாக என்னன்னு சொல்கிறாங்க, சலவைத்தூள்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு கிருமி நாசினியாக பயன்படுது. அதுக்கப்புறம் பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. நம்ம வந்துட்டு காட்டன் சட்டை எல்லாம் போடுறோம் இல்லையா, காட்டன் லினன்லாம் கட்டுறோம் இல்லையா, அது இந்த மாதிரி துணிகளை வந்துட்டு வெண்மையாக்க, அதாவது வெளுக்க அப்படின்னா வந்துட்டு வெள்ளை சட்டையெல்லாம் வெள்ளாவி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த கால்சியம் ஆக்சி குளோரைடு தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பாரிஸ் சாந்து, அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். இது வந்துட்டு வேதியியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். இதுக்கு வேதியியல் வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, CaSO4.½ 1/2 H2O. அரவாசி தான் நீர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு அரவாசி தான் நீர் இருக்குமா. கால்சியம் சல்ஃபேட் அப்படின்னா CaSO4, ஹெமிஹைட்ரேட்னா 1/2 H2O. இது வந்துட்டு முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இதோட பேரே வந்துட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். நம்ம வந்துட்டு பிளாஸ்டர்னால் வந்துட்டு ஒட்டுறதுக்கு பயன்படுது அப்படின்னு நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடுது. அந்த மாதிரி முறிந்த எலும்பை வந்துட்டு ஒட்டுறதுக்காக இது வந்துட்டு பயன்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு கோயிலில் வந்துட்டு சிற்பங்கள் சிலைகள் எல்லாமே வடிவமைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு வார்ப்புகள் கொடுக்க வந்துட்டு இந்த பாரிஸ் சாந்து, அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னா என்ன, கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், அதாவது CaSO4.½, அதாவது ½ H2O யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு வந்துட்டு இந்த பாடம் முடிவடைகிறது. இதனுடைய சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். இப்போ அமிலங்கள், அமிலங்கள்னால் என்னது, நீரில் கரையும் போது H+ அயனிகளாகவோ H3O+ அயனிகளாகவோ தரும் பொருள், அதுதான் வந்துட்டு அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காரங்கள். காரங்கள் அப்படின்னா என்னது, நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் பொருள். அடுத்தது உப்புகள். உப்புகள் வந்துட்டு இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, உப்புகள் அப்படின்னா என்னது, அமிலங்களும் காரங்களும் இடையே நிகழும் வினையின் போது கிடைக்கும் நடுநிலை வினை பொருள் தான் வந்துட்டு உப்புகள். அமிலம் ப்ளஸ் காரம் சேர்ந்து உப்பு ப்ளஸ் நீர், வாட்டர், அதாவது H2O-வை கொடுக்கும். இதுக்கு பெயர் தான் வந்துட்டு உப்பு. நடுநிலையாக சேர்ந்து வினையாக வரக்கூடிய பொருள் தான் வந்துட்டு உப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறங்காட்டிகள். நிறங்காட்டிகள் அப்படின்னா என்னது, கொடுக்கப்பட்டுள்ள கரைசல் அமிலமா அல்லது காரமா அப்படின்னு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்துட்டு நிறங்காட்டிகள். அப்புறம் லிட்மஸ் தாள். லிட்மஸ் தாள்னா என்னது? அமிலம் மற்றும் காரத்தை கண்டறிய உதவும் தாள் தான் வந்துட்டு லிட்மஸ் தாள். அடுத்தது பிஹெச் அளவீடு. இது என்னது? கரைசலில் உள்ள ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவை கண்டறிய உதவும் அளவீடு தான் பிஹெச் அளவீடு. அதே மாதிரி பிஹெச் தாள். பிஹெச் தாள்னா என்னது? கொடுக்கப்பட்டுள்ள கரைசல் அமிலத்தன்மை, காரத்தன்மை மற்றும் நடுநிலைத்தன்மை வாய்ந்ததா என்று கண்டறிய உதவும் தாள் தான் வந்துட்டு பிஹெச் தாள். அடுத்தது வந்துட்டு ராஜ திரவம். ராஜ திரவம்னா என்னன்னு பார்த்தோம், ஹெவி மெட்டல்ஸ் அதாவது தங்கம், பிளாட்டினம் இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸை உருக்க பயன்படுத்தக்கூடிய திரவத்துக்கு பேர் தான் ராஜ திரவம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஹைட்ரோஸ்கோபிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீரை ஈர்க்கும் தன்மையுடைய பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு கேட்கவே வந்துட்டு நமக்கு புதுசாகவும் இருக்குது, வித்தியாசமாகவும் இருக்குது. அப்படின்னா இது வந்துட்டு கண்டிப்பாக முக்கியமானது தான், கேட்க நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹைக்ராஸ்கோபிக், ஹைக்ராஸ்கோபிக் அப்படின்னா என்ன? நீரை ஈர்க்கும் தன்மையுடைய பொருள். இப்போ ஹைக்ராஸ்கோபிக் அப்படின்னு நம்ம படித்த உடனே என்ன நினைப்போம்? எதை பற்றியாவது படிக்கிறதுக்கு பெயர் வந்துட்டு ஹைக்ராஸ்கோபிக்னு சொல்கிறாங்க. இல்லைனா ஏதோ ஒரு பொருளின் பெயர் வந்துட்டு ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைப்போம். ஆனா வந்துட்டு கிடையாது. ஹைக்ரோஸ்கோபிக்னா என்னது? நீரை ஈர்க்கும் தன்மையுடைய பொருள். நீரை ஈர்க்கும் தன்மையுடைய பொருளின் பெயர் வந்துட்டு ஹைக்ராஸ்கோபிக். ஓகே, இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம இதுவரைக்கும் உப்புக்கள், காரங்கள், அமிலங்கள் இதை பத்தி பார்த்துருக்கோம். அடுத்தது வந்துட்டு நம்ம பிஹெச் மதிப்பை பத்தி தெளிவா தெரிஞ்சுப்போம். நன்றி. நான் அமிர்தவர்ஷினி.
நேர்களே, இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 1 பொது அறிவியல் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்டீர்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.